الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال الله تبارك وتعالى وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم وقال الله تبارك وتعالى فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحصن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء وقال عليه الصلاة والسلام أيضا تنكح المرأة لأربع لجمالها ولمالها ولحسبها ولدينها اظفر بذات الدين تربت يداك وقال عليه الصلاة والسلام أيضا النكاح من سنتي أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மேலான முறை என்னென்றா, எந்த ஒரு முக்கியமான அமலுக்கு முன்னால் அந்த அமலை எப்படி செய்யணும் என்று வழிகாட்டல் கொடுப்பாங்க. எதுக்காக அந்த வழிகாட்டல் என்றால், மக்கள் அந்த காரியத்தில் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடாது. சிறியதோ பெரியதோ, அல்லாஹோட விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதன் நடக்கணும். அதை கொண்டு அல்லாஹோட நெருக்கத்துக்கு ஆளாகும். மனிதனுக்கு வழிகாட்டல் கொடுக்கல என்று சொன்னா, அவரவருக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அது போல அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது ஊர்ல யாரோ ஒருவர் ஒரு முறையை காட்டியிருப்பார், அந்த முறையில செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத பல ஹராமான மானக்கேடான காரியங்களை செய்யறதுக்கு வழியாக வேண்டும். அந்த பாவங்கள் அவரோட மட்டும் முடியாது, அவரோட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ, அது மனிதர்கள் மட்டுமல்ல அவரோட வாழக்கூடிய பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கும் அவரால் இறங்கக்கூடிய முசீபத் பாதிப்பு உண்டாகும். தான் முக்கியமான அமல்களுக்கு முன்னால ஒரு கொத்துபாவை ஓதி வழிகாட்டுவாங்க. மழை இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழையை அல்லாஹ்கிட்ட கேட்கணும், அதுக்கு ஒரு தொழுகை இருக்குது, சலாத்துல் இஸ்திஸ்கா. அந்த தொழுகைக்கு பின்னால ஒரு கொத்துபா செய்வாங்க சொல்லலாம். ஏன் இந்த நிலைமையில நாங்க எப்படி நடந்தா அல்லாஹ் மறைய தருவார், கிரகணம் உண்டாகும், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அந்த நேரத்துல தொழுவாங்க, கொத்துபாவை மோதுவாங்க. ஏன் அல்லாஹோட கோப பார்வை வெளியாகுது, அதுக்கு அடையாளம் தான் கிரகணம் வந்திருக்குது. அத அல்லாஹோட ரஹ்மத்தாக இரக்கமாக மாத்திரத்துக்கு வழி என்ன, அடியார்கள் செய்த பாவங்களை உணர்த்தி அதுக்கு தௌபா செய்யணும்னு வழிகாட்டுவாங்க. சஹாபாக்களை ஹஜ்ஜுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க, ஹஜ்ஜில சுமாராக 4 குத்துபாக்கள் செஞ்சாங்க. அடுத்தடுத்த கட்டங்களாக நீங்க என்ன செய்யணும், மினாவுக்கு போக முன்னால குத்துபா, அரஃபாவில குத்துபா, திருப்ப மினாவில வந்து குத்துபா, இப்படியாக குத்துபாக்கள் செய்து அடுத்தடுத்த வணக்கம் என்ன செய்யணும் மக்கள் வழிகாட்டினாங்க. இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கையில மறக்காத ஒரு முக்கியமான வணக்கம் இபாதத்தான் நிகாஹ் என்று சொல்லக்கூடியது. இந்த நிகாஹும் அல்லாஹுடைய விருப்ப பிரகாரம் நடக்கணும் என்றதுனால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகாஹுக்கு முன்னால ஒரு குத்துபா ஓதுவாங்க. அந்த குத்துபா வெறும் பரக்கத்துக்கு ஓதுறதல்ல, இன்னைக்கு நாங்க வச்சுக்கிறது போல நிக்காக ஒரு குத்துபா ஓதுங்க, மஹர கொடுங்க, கவிழ்த்து சொல்லும் ஒழுமி போங்க, இப்படி போலியாக குர்ஆன் ஓதுறதை, அதாவது நாங்க பரக்கத்தை குர்ஆனுடைய வசனங்களை அல்லது துஆக்களை செய்வது போல நிக்காஹுடைய குத்துபா பரக்கத்துக்கு வச்ச ஒன்றல்ல, நிக்காஹுடைய குத்துபாவில பரக்கத் இருக்கிறது போல உம்மத்துக்கு அந்த நிக்காக எப்படி நடக்கணும்னு வழிகாட்டல் செய்த இடமாக சல்லல்லாஹு பாவிச்சாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிகாஹுடைய பிரதானமான நோக்கம் என்ன? அல்லாஹ் நிகாஹ ஏன் ஏற்பாடு செய்தான்? அடியாறுகளை விட அடியாறுகளை அறிஞ்சவன் தானே அல்லாஹ். எங்களை நாங்க விளங்கினத்தை விட அல்லாஹ் எங்களை கூட விளங்கிக்கலாம். நாங்க இப்படி கைய மடிச்சா எங்களுக்கு தெரியாது எத்தனை நரம்பு மடிஞ்சிச்சேன். பாடங்கள்ல படிச்சு கேளும், ஆனா பாடத்துல சொல்ற மாதிரி எங்க கை வளைஞ்சோ தெரியாது. கையை இப்ப மடிச்சேன், எத்தனை நரம்பு வடிஞ்சிக்கன்னு தெரியா, அல்லாஹ் தெரியும் எத்தனை நரம்பு, எத்தனை அமைப்புல, எத்தனை அமைப்புல அது திரும்பி இருக்குதுன்னு அல்லாஹ் தெரியும். நாங்க உணவு தேடுறது பசி வந்தா, ராவை பசி வரப்போகுது, சாப்பாடு ஒழுங்கு செய்யணும். இப்ப பகல்லையோ காலையிலயோ மாலையிலயோ கடையில போயிட்டு அந்த உணவை தேடுறோம். அல்லாஹ் நாங்க இன்றைக்கு உணவு தேடுவோம் என்பதற்காக வருஷத்துக்கு முன்னால எங்களை ஏற்பாடு செஞ்சான். பல மாதங்களுக்கு முன்னால விவசாயிகள் அரிசி தயார் செஞ்சிட்டாங்க, விவசாயிகள் கறிய தயார் செஞ்சிட்டாங்க, கடல்ல மீன் அல்லாஹ் வளர்த்துட்டான், எங்களுக்குரிய மிருகங்களை நாங்க மாமிசம் தேடுவோம் என்றதற்காக ஏற்பாடு செஞ்சுட்டால், நாங்க உணவு சமைக்கிறதுக்கு சில மனுத்தியாளர்களுக்கு முன்னால ரிசுக பத்தி யோசிக்கிறோம், ஏந்த அடியான் அந்த நேரம் ரிசுக தேடுவானே என்று அல்லாஹ் பல வருஷங்களுக்கு முன்னால் ஏற்பாடு செஞ்சான். இதனால குர்ஆன்ல இருக்குது, அலா யஅலமு மன் கலக் வஹுவல் லதீஃபுல் கபீர். அறிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் யார படிச்சிருக்கிறானோ, படைச்சவனை பத்தி, யாரு அல்லாஹ்வோட மஹ்லூக்குகளோ அந்த மஹ்லூக்க பத்தி அல்லாஹ் நல்லா விளங்கி வச்சிருக்கான். இது போல ஒன்றுதான் ஆணிலையும் பெண்ணிலையும் அல்லாஹ் நிகாஹுடைய தேவை வச்சுக்கிறான். எப்படி தாகம் வந்தா நீரை தேடுறோமோ, பசி வந்தா சாப்பாட்டை தேடுறோமோ, இது போல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஆசை வரும்போது ஆணுக்கு பெண்ணில ஒரு தேவைய, பெண்ணுக்கு ஆணில ஒரு தேவையை வச்சிருக்கிறான். ஏன் இந்த தேவையை ஏற்படுத்தினான்டா, அந்த ரெண்டு பேரையும் உலகத்தில கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக வாழ வைக்க. அந்த தேவை வரும்போதுதான் அவர்களுக்கு இடையில நிக்காக நடக்குது. அது ஹலாலாக அந்த தேவை பூர்த்தியாகணும் என்ற நிக்கா, அந்த நிக்காக தவறினா நடக்கிற அவ்வளவும் ஹராம், ஜினாவாக மாறும். நிக்காக எதுக்குன்னு குர்ஆன் சொல்லுது, நிக்காக எதுக்கு? அல்லாஹ் சொல்றான், நிக்காக செய்ய முதல்ல உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடு இல்லை, உங்களோட வாழ்க்கை எந்த திசையில போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். சம்பாதித்தோம், ஏன் சம்பாதிச்சேன்னு தெரியும், சம்பாதிக்கிறாங்க. அதனால நிக்காக முடிக்க முதல்ல பாருங்க எவ்வளவு செலவழிப்பாரு, ஏன் சம்பாதிக்கிறேன்னு தெரியும். ஒரு பயணம் போனா எத்தனை நாள் எதுக்கு போகணும் ஒன்றுமே தெரியும், அப்படியே போறான், எவ்வளவு நாள் போறீங்க. அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய வாழ்க்கைய அமைதியாக்கி ஒரு முறைக்கு கொண்டு வரத்தான் நிக்கா. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِّتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வோட பெரிய அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாட்சி தான், குதிரத்துகள் ஒன்றுதான், உங்களோட திருமணம். மனிதனுக்கு இடையில நடக்கிற திருமணம் அல்லாஹ்வோட பெரிய குதிரத்துகள் ஒரு குதிரை. என்ன குதிரத்து இருக்குது? முதலாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கணவனையும் மனைவியும் அந்த ஜோடிய அல்லாஹ் மனிதரா படைச்சது. ஆணுக்குரிய ஜோடி பெண், பெண்ணுக்குரிய ஜோடி ஆண். இந்த ரெண்டு பேரும் வேற வேற இனம் அல்ல, ரெண்டு பேரும் ஒரே இனம், மனித இனம். ஏன் இப்படி படைச்சா? சும்மா அல்லாஹ் இந்த முறையை மாத்தி வச்சு ஆண்கள் எல்லாரும் இந்த மிருகத்தை நிக்காக செய்ய, பெண்கள் எல்லாரும் இந்த மிருகத்தை நிக்காக செய்யுங்கண்டா ஆசைய பூர்த்தி செய்யலாம், ஆனா வாழலாம். எப்படி மிருகத்தோட வாழ்ற, மிருகத்தோட எப்படி எங்களை கவலைகளை பகிர்ந்து கொள்ற, மிருகத்தோட எங்களை சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்ற, மிருகத்தோட வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழலாமா, மிருகம் எங்களை சுகதுக்கத்தை விசாரிக்குமா, மிருகம் பரவ வேற ஒரு மக்களுக்கோடையும் எங்களுக்கு வாழையிலாதே. நாங்க இந்த நிக்காஹுடைய சரியான நோக்கத்தை அடையணும் என்றா எங்களை எங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய மனிதனே தான் இதுக்கு அமைப்பாகும் என்றதுனால அல்லாஹ் மனிதனுக்கு ஜோடியாக மனிதனை படைச்சான். அல்லாஹ் சொல்றான் இதை நீங்க ஒரு குதிரத்தாக பாருங்க, உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஒரு ஞாபகத்தாக பாருங்க, பெரிய ஒரு ஞாபகத்துக்கு. ஆணுக்கு பெண் பெண்ணுக்கான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அதை மட்டும் படைச்சிட்டு உங்களை நாங்க கைவிடல. இப்ப திருமணம் செஞ்சு எப்படியாவது வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு கைவிடல. நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை தொடங்குறீங்க, இந்த வாழ்க்கை உலகத்தோட முடியல. கணவன் மனைவி நிக்காகல இணையவங்க மௌத்தோட முடியல, நிக்கா கணவன் மனைவி முடியல. இந்த நிக்காஹுடைய தொங்கல் எங்க போயிட்டு நிற்கும் என்றா சுவர்க்கத்தில் போயிட்டு நிற்கும். இந்த கணவனுக்கு எத்தனை ஹூருல் ஈன்கள் அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த ஹூருல் ஈன்களை கட்டுப்படுத்தும் கலைவியாக அவங்களையும் அல்லாஹ் இந்த மனைவியில கண்ட்ரோலுக்கு கீழே வைப்பான். சுவர்க்கத்திலும் இதே கணவன் மனைவி வாழணும் என்பது அல்லாஹோட விருப்பம். அப்படி கூட வாழ்க்கை வரும். அதனால் அல்லாஹ் சொல்றான் இந்த வாழ்க்கை இருக்கிறே, வாழ்க்கையை மக்கள் நினைக்கிறாங்க வசதிகளை செஞ்சு கொண்டா வாழையில மண்டி, நிறைய கை நிறைய ரெண்டு பக்கம் காசு வாழலாம் நினைக்க வேணும். பணம் நிம்மதியை தராது, பணம் கூடுதலாக பிரச்சனையையும் நிம்மதி இன்மையையும் டென்ஷனே உண்டா. பணத்தர தன்மை அது, பணம் நிம்மதி இல்லாத தன்மையை கொண்டு வருமே தவிர பணம் நிம்மதியை கொண்டு வராது. அழகான வீடு, இந்த வீடு நிம்மதியை தராது. ரெண்டு பேரும் நல்ல நொலை சொல்லுவங்க, இது ரெண்டு பேருக்கு இடையில ஒத்துமை உண்டாக்காது. கண்ணால பல சாட்சிகளை பார்க்கிறோம், பணம் உள்ளவங்க அடிச்சு கொண்டு பிரியறாங்க, வீடு உள்ளவங்க சண்டை பிடிச்சு கொண்டு பிரியறாங்க, படித்தவங்க காலிக்கோட்டில் போயிட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அங்கேயும் அமைதியான குடும்பம் அமையணும்டா நான் தான் உங்களுக்கு இரக்கத்தை தரும். கணவனுக்கும் மனைவிக்கும் முதலாவது கிஃப்டார் அல்லாஹ் தான். ஒவ்வொரு நிக்காஹிலையும் முதலாவது அன்பளிப்பு பரிசு பொருள் கொடுக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் தார பொருளை நீங்க கடையில வாங்கலாம், அது அமெரிக்கால வாங்கலாம், அது ஜப்பான்ல வாங்கலாம். உலகத்தில் உள்ள யாருக்கும் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு பொருளை தரவும் இயலாது. அந்த பரிசு என்ன? கணவனுக்கு மனைவியோட முஹப்பத்தை உண்டாக்குறான், மனைவிக்கு கணவனோட முகப்பத்தை உண்டாக்குறார். யாரையும் செய்ய உலகத்தில் கல்பால ஒத்தரை கபூல் செய்யறது லேசி வேலையா?
சரிகான். இவர் நல்ல வேலோட வாழும், இவர் நல்ல வேலோட வாழும், மனசு கெடுக்கிறது லேசி வேலையா, காட்சி கூட தடுத்து வைக்கணுமா? அல்லாஹ் ரபில் இஸ்ஸத்
வஜஅல பைனகும் மவத்தத்தன் வ ரஹ்மா.
அல்லாஹ் தான் உங்களுக்கு இடையில அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தினார். அல்லாஹோட குதிரை தர வாழ்றான். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தாராம், நீங்க சந்தோஷமாக வாழ்றதுக்கு வழி என்ன? திருமணம் முடிகிறதல்ல பெரிய விஷயம், திருமணம் முடிஞ்ச பிறகு பிரச்சனை இல்லாம வாழும். எத்தனை வீட்டுல திருமண நேரம் சந்தோஷம், அதுக்கு பிறகு மூல முடுக்கல சண்டை. இங்க பார்த்தா கணவன் மனைவி கடையில சில வீட்டுல சண்டை, சில வீட்டுல மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டை, சில இடத்துல மருமகனுக்கும் மாமிக்கும் இடையில சண்டை, சில இடத்துல மச்சனுக்கும் மச்சனுக்கும் இடையில சண்டை, சில இடத்துல இவங்கட குடும்பத்தையும் அவங்கட குடும்பத்தையும் ஒத்து போறல, சில இடத்துல இவங்கட வியாபாரம் அவங்கட வியாபாரம் ஒத்து போறல. சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் வகை வகையான சண்டை இருக்குது. சிலது வெளியில வருகுது, பலது உள்ளே இருக்குது. எப்படி தீர்க்கலாம்? தீர்க்கிறது வழி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தான். தீர்க்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? தீர்க்கிறது வழி அடிப்படையில் சொன்னான், நீங்க கல்யாணம் பேசுற நேரம் உண்ட தலையில வச்சுக்கொண்டு மாப்பிள்ள தேடுங்க, உண்ட தலையில வச்சுக்கொண்டு பொண்ணை தேடுங்க. கணவன் தேடணும், எனக்கு எப்படியான மனைவி வரும்? மனைவிய பொறுப்புதாரி, அந்த மனைவியோட இணைஞ்சி தேடணும், எனக்கு எப்படியான கணவன் வரணும், இந்த மகளுக்கு எப்படியான மாப்பிள்ள வரணும், எப்படி வரும்? நாங்க இந்த கெடுத்தெடுப்பில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? என்ன சொல்லி ஒரு மாப்பிள்ளைய பேசி வந்தா முதல் கேள்வி தொழில் என்ன, எவ்வளவு சம்பளம், என்ன சொத்திக்குது, என்ன வருமானம், அதுல வித்தியாசம் இல்லை. இந்த எல்லாரும் எடுத்த எடுப்பில கேட்கிறது தான், எடுத்தோடனே என்ன தொழில். கல்யாண வீட்டு வந்தவங்களை பாருங்க, பொன் வீட்டுல வந்து கேட்பாங்க எல்லாரும், மாப்பிள் என்ன செய்யுது, வாரவங்க கேட்கிறது மதத்தான், இவங்க சிந்திக்கிறது மதத்தான், இதுதான் உங்கள் இந்த கேள்வியும் இதுக்குள்ளது மாதிரி தேடுறதுனால் குடும்பங்கள்ல பெரும் பிரச்சனை உண்டாகும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், ஒரு பெண்ண நாலு நோக்கங்களுக்காக திருமணம் செய்யப்படுறார். பெண் தேடி போறா அந்த நாலு நோக்கத்துக்கு, நாலு கண்ணோட போறான். பெண்ணோட அழகு, உருவம் அழகா, உருவம் அழகா, சிலர் அதோட மட்டும் முடிச்சு கொள்றாங்க, உருவம் அழகா எழுபோது. அடுத்த கண் இருக்கிற வலி மாலியா, அவளிடத்தில் இருக்கிற சொத்து செல்வம், கண்ணீங்க அவளை பார்க்க போறல்ல, அவள் நிக்கிற இடம், அவளுக்கு கிடைக்கிற சொத்தை பார்க்க, எவ்வளவு காசு வருவாங்க, எவ்வளவு பெரிய காணி கிடைக்கும், வீட்டுல சைஸ் என்ன, என்ன வாகனம் கிடைக்கும், வலி மாலியா சொத்து. வலி அசவியா, மூணாவது ஒரு பார்வைக்கு உலகத்தில் அவங்களோட குடும்பத்துக்குள்ள மரியாதை என்ன, என்ன ஃபேமிலியோ குடும்ப கௌரவத்தை தேடுவாங்க. அதோடு முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், நாலாவது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கண் போகும், வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய தீனம் பார்ப்பான், மார்க்கம். தீனென்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பணிரா. தீன்ன்றது அல்லாஹ்வு பணிரது, அல்லாஹ் சொல்றதுக்கு எவ்வளவு பணிரா. வலி தீனிஹா, தீனுக்காக முடிக்கிறவங்க எவ்வளவு. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நுணுக்கமான பேச்சு என்னன்னு பாருங்க. நீங்க அழக பாக்குறீங்க, தீனுக்கு போறது பிரச்சனை இல்லை, அழகு பார்க்கத்தான். அழகு பார்க்கணும்ன்றதாலதான் பெண் பார்க்கணும்ன்ற முறை இஸ்லாம் வச்சு. அழகு பார்க்க வரணும்னு இஸ்லாம் சொல்லல பாருங்க. ஆனால் அது முதல் நோக்கம் அல்ல, முதல் நோக்கம் தீன். குடும்பத்தை பாருங்க, உங்களுக்கு ஒத்து போகுதா? அது பிழை இல்லை, ஆனால் அது முதல் நோக்கம் அல்ல, முதல் நோக்கம் தீன். தீன் இருக்குதான்னு பாருங்க. ஒரு பெண்ணை பத்தி பேச்சு வந்தா முதல்ல தேடுங்க, அவளிட்ட தீன் இருக்குதா? இவ்வளவு நாளும் அவர் தீன்தாரி என்று நாங்க எப்படி முடிவெடுக்கிற? அவ போடுற அபாயாவையும் அவ எங்கேயோ நாலு புத்தகங்களை படித்ததையும் வச்சல தீன முடிவெடுக்கணும். அல்லாஹ்வோட ஹக்குகளை எவ்வளவு பேணினா பெற்றோர்களுடைய ஹக்கை எவ்வளவு அதா செய்யா. அவங்களுக்குதான் சாலிஹானவங்க சொல்றாங்க. ஆண்களிலும் பெண்களிலும் ஈமான் சாலிஹான் அமலும், சாலிஹான் அமலன் இருக்கு சொல்றாரு. சாமி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, சாலிஹான மனிதர் என்று சொன்னா அல்லாஹ் சொன்னதையும் குறையில்லாம செய்தவரு. அடியாறுகள்ல யார் யாருக்கு ஹக்கு கொடுக்கணுமோ, வாப்பட ஹக்கு, உம்மட ஹக்கு, சகோதரர்களோட ஹக்கு, அடுத்த வீட்டோட ஹக்கு, திருமணம் முடிச்சா கணவன் ஹக்கு, புள்ள கிடைச்சா புள்ளகளோட ஹக்கு, உரிமைகளை குறையில்லாம யாரு செய்யறாங்களோ இவங்களுக்கு பேரு சாலே. தீன பார்த்து முடிவு செய்யும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
திருமணம் செய்யுங்க சொல்லல, பாவிச்ச வார்த்தையை பாருங்க. தீன் உள்ளவளால் வெற்றி அடைவோம். தீன் இல்லாதவரை நிக்காக செய்யலாம். தீன் உள்ளவளால நிக்காகல்ல நடக்கும், தீன் உள்ளவளாலதான் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். தீன் உள்ளவளின் மூலம் வெற்றி அடை. திருமணத்தில் நீ எந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, திருமணத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி அமையணும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ, அதை தீனால மட்டும்தான் உண்டாக்கியலும், வேற எதாலையும் உண்டாக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் இது பெண்ணுடைய விஷயத்துல மட்டுமல்ல ஆணுடைய விஷயத்திலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிட்ட உங்களோட மகளை அல்லது உங்களோட பொறுப்பில் உள்ள ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் பேசுவாரா, அவங்கள பொறுத்தால் ஒரு தூது வருவாரா அல்லது அவரே நேரவாரா, அவர்களை பாருங்க. ரெண்டு விஷயம் மாப்பிள்ளையில ரெண்டு விஷயம் பாருங்க. முதலாவது பாருங்க அவருடைய குணத்தை, தீன பாரு, தீனும் அஹ்லாக்கும். தீன பாருங்க, தீன்ல அவருடைய சூரத்துல, அவருடைய அமல்ல, அல்லாஹ் கட்டுப்படுறதுல, ஹலாலான தொழில, நல்ல கூட்டாளிமாரோட புழக்கத்தில, குடும்பத்தில நல்ல பேரு வாங்கினவராக தீன்தாரியான பாரு. ரெண்டாவது பாருங்க அவருடைய குணம், அஹ்லாக். அஹ்லாக் எப்படி பாக்கீங்க? அஹ்லாக்க பாக்குறது சில இடங்களில் ஒன்றோ அவருடைய அடுத்த வீட்டிலேருந்து பார்க்கணும். அஹ்லாக் கல்யாண வீட்டில் பாக்கினா கல்யாண வீட்டில் எல்லாம் சிரிக்கிறார். அஹ்லாக் ரெண்டு தினம் சந்திச்சு பாக்கலாம். அஹ்லாக் பாக்கையில ஒன்றோ அடுத்த வீட்டிலேயும் அல்லது கடன் ஒன்று கொடுத்து கொஞ்சம் சுணங்கி பார்க்கணும். அஹ்லாக் கடன் கொஞ்சம் சுணங்கும் அல்லது ஒரு பயணத்தில போயிட்டு அந்த பிரயாணத்தில் ஒரு கஷ்டம்னு வரும், அப்ப அஹ்லாக பாக்கி ஆலியா. அடுத்த வீட்டுல இருந்து பாருங்க, பிரயாணம் ஒன்று போயிட்டு பாருங்க, கடன் கொடுத்து பாருங்க. உண்மையான குணம் வெளியில வர நேரம் அல்ல, உண்மையான குணம். அதனாலதான் ஒரு யகூதி அதுல செல்லா மொழி கடன் கொடுத்தான், ஈட்டம்பளம், ஈட்டம்பளம் கடனா கொடுத்தான், திருப்பி தர ஒரு திகதியும் முடிவாயிட்டு இன்ன டேட்ல தார. யகூதி அதுக்கு முன்னே வந்துட்டான், திகதிக்கு முன்னாலேயே வந்து சும்மா லேசாக்கவும் இல்லை. அதுல செல்லா லேசுல மிக மோசமா திட்டி ஏசி பேசினான், நீங்கள இப்படிதான் துரோகிகள் ஏமாத்துறாங்க, காலசாரமா பேசினான். சஹாபாக்களுக்கு பொறுக்கல அமைச்சு, அவங்களுக்கு ஏசினா பொறுப்பாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினா சஹாபாக்கள் பொறுப்பாங்க, பொறுக்க மாட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால மறைஞ்சு நின்று யஹூதிய களத்தை காட்டினா மரியாதையா பேசி இது போக மாட்டான். அவனா இவரு காட்டினத்தை சல்லல்லாஹு கண்டுட்டான், என்ன ரோஷம் இருக்குதண்டா, என்னோட முகப்பத் இருக்குதண்டா, உடனே இவர்களை கடனை நீங்க கொடுக்கணும் செய்ய. கடனை கொடுக்கறதுக்கு அதில் உமர் அலி எல்லாம் கூட்டிக்க போறான், சொன்னா உமர் இவருக்கு உள்ள கடனை விட கூடுதலா ஒரு 20 கிலோ கொடுக்கும், கடனை விட கூடி 20 கிலோ. ஈசம்பளம் எல்லாம் நிறுத்தி எகுதி கொடுத்தாச்சு, 20 கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எகுதி கடனை தானே நாங்க கேட்டோம், கடன் கேட்டு வந்த உங்களை நான் பயமுறுத்தினேன், அதுக்குத்தான் 20 கிலோ. யஹூதி அப்பதான் வெளியில பட்டினான், யஹூதி சொன்னான் நான் கடன் கேட்டு வந்தது எனக்கு தேவைக்கல்ல, கொணத்தை பார்க்க நான் முன்னால் உள்ள வேதங்கள்ல படிச்சிருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வார நபி வளமையாக மக்களால பொறுக்க முடியாத இடத்திலையும் பொறுத்து நற்குணத்தை வெளிப்படுத்துறாங்க. அடுத்த வீட்டில் இருக்கணும் கடன் கொடுக்கும். அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க அடுத்த வீட்டில் ஒரு யூதனா, இப்னுல் முபாரக் பெரிய முஹத்தித், யஹூதிக்கு ஒரு கஷ்டம் வந்து அவன் ஊட்ட விற்க முடிவு செஞ்சான், ஊட்ட விற்க முடிவு செஞ்சான். பல பேர் வீட்டை வந்து பார்த்தா எவ்வளவு விலைன்னு கேட்டா இவர் சொல்லார் 2000 திரம், டபுள் விலை. ஒரு மனுஷன் சொன்னாரு இங்கவா நீ செய்யறது பிழை, இவரது 1000 திரகம் தான் பொறுமதி, 2000 அடிக்கிற நீங்க யகூதி சொன்னா உண்மைதான், ஊட்டல வருமதி 1000 திரகம். ஆனா எங்க அடுத்து நிற்கிறார் அப்துல்லா முபாரக், இந்த மாதிரி அடுத்து உலகத்திலே கிடக்காது, சுகபத் அடுத்த ஊடி அதோட பொறுமதி 1000, எந்த ஊட்டல வருமதி 1000, அடுத்து ஊட்டல சுகபத்துடைய பொறுமதி 1000, 2000 திரகம் மேல பொறுமதி அடுத்து. இந்த செய்தி அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லா வெளிப்படுச்சு, யகுதிய கூப்பிட்டான், யகுதிய கூப்பிட்டான், கூப்பிட்டு அவனுக்கு 2000 திரகத்தை கொடுத்து சொன்னாங்க நீ நூட்டில இருந்து போகாத நீ. நல்ல குணம் வெளியாகிறப்பதான் அடுத்த வீட்டில் இருக்கணும் கடன் கொடுக்கணும் பிரயாணத்துல போகணும். ஒரு மனிதன் அஹ்லாக் வழங்கணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தீனை புரிஞ்சு கொண்டீங்க, அந்த மாப்பிள்ள நல்ல குணமுள்ளவர் என்றதை அறிஞ்சு கொண்டீங்களா, நீங்க பயப்படாம திருமணம் செஞ்சு கொடுங்க, 3வது ஒன்றை தேட போகவானம். அப்படி இந்த ரெண்டும் சீராக இருந்தும் திருமணம் முடிச்சு கொடுக்கல, துனியாவில பெரிய ஃபித்னா வடிக்கிறத தவிர வருண்டு விக்காது, அதுக்கு அடுத்தது தேடினா துனியாவாத்தை கொஞ்சம் முன்னால வாங்க, பின்னால வாரவங்களுக்கு வசதியா இருக்கு, கொஞ்சம் முன்னால வாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆகவே எங்கட வாழ்க்கையில வரக்கூடிய திருமண வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான விஷயம் தீன் தான் என்பதை ஒவ்வொரு திருமணம் முடிக்கிற அந்த கணவனும் மனைவியும் விளங்குறதோட அவர்களுடைய திருமண விஷயத்துல நேரடி தலையிடக்கூடிய தாயும் தந்தையும் இதை விளங்கெடுத்தாங்கன்னா சஹாபாக்கள் திருமணம் எப்படி இருந்துச்சோ இது மாதிரி திருமண வாழ்க்கைகளை எல்லா வீடுகளிலையும் நிச்சயமாக பார்க்கலாம். காலை கோடுகள்ல இவ்வளவு ஜனம் இருக்கிறத பார்க்க வேண்டிய தேவை வராது. திட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவன் அந்த பொம்பளை சொல்லிட்டா இளம் வயசு அந்த பொம்பளை சொல்லிட்டா இவரோட வாழையா இவரோட வாழையா எவ்வளவோ பேசினா அந்த இடத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் பேசி உட்கார்ந்து அவரோட பெற்றோர்கள் எல்லாரோடையும் பேசி ஒரு சம்மதத்துக்கு வந்தாச்சு. அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க எல்லாரும் பேசி முடிஞ்சு என்ன சேர்த்து வச்சா நான் மேல் மாடியிலிருந்து கீழே வாங்குவேன், எனக்கு இவனோட வாங்கல. ரெண்டு பக்கம் வசதி உள்ளவங்க, ரெண்டு பக்கம் வாழ்ற வசதியான நாட்டில எல்லாம் படிச்சவங்க, ஏதோ ஒரு பக்கத்துல தீனில ஏற்பட்ட குறைபாடு வாழ்க்கையை கசப்பாக்கிட்டு பெண்ணாகுது. ரெண்டு பேரும் பிரிய போறான், பிரிஞ்சா ரெண்டு பேர் அவ விதவையாக போறார், இவரும் திருமணம் இல்லாம ஆக போறார், இருக்கிற புள்ள அனாதையாக போகுது. தீன பேடல பிரச்சனை. ஆகவே பெற்றோர்கள் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்துறோம், யாரு பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகளோ தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்தை கவனத்தில் எடுங்க. உங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறார், விளையாட வல்ல இந்த பிள்ளைகளை கஷ்டத்துல போட்டுட்டு போகவானம் நல்ல தூர நோக்கோட சிந்திங்க. தீனும் அஹ்லாக்கும் உள்ள கணவனா என்பதை அலசி அலசி தேடி திருமணம் முடிச்சு கொடுங்க. இல்ல அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை தீனும் பழுதாகும் துனியாவும் பழுதாகும். இதுக்கு மேல நீங்க கியாமத்தில் அல்லாஹ்விட்ட பிடிபடுவீங்க, அல்லாஹ்விட்ட பிடிபடுவீங்க. இதனால இமாம் ஜஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருமையான ஒரு சரித்திரத்தை எழுதுறான். இமாம் ஜஹவி மதீனாவில் இருந்தாங்க, பெரிய முஹத்தீஸ் சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரோட பெரிய தன்மையை விளங்குறதுக்கு இந்தொன்று மட்டும் போதும். அவர் சொல்றாரு, 30 வருஷமாக முதல் சஃபில இருக்கிறவருடைய முதுக பார்த்து நான் தொழுதில்லை. 30 வருஷம் அவ்வளவு சஃபிலையும் தொழுதிக்கார். நான் சஃபில உட்காராம வாங்கி சொல்றதில்லை, அவ வாங்கி முதல்ல சஃபில உட்காருவார். இன்றைக்கு மனுஷனுக்கு எவ்வளவு வேலை வெட்டி வருது, எத்தனை சோழி எத்தனை நிலம் உண்டாகி தொழுகையே பழுதாகி போற கட்டம் வருது. அவ்வளவு முஜாஹதா செஞ்சு வாரா இருந்தா அல்லாஹோட எவ்வளவு ஹப்பத்தானா. இவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தாங்க, பொம்பளை பிள்ளை, அவட பேரு ஃபாத்திமா. சின்ன வயதில் இருந்தே கல்விய கொடுத்தாங்க, கலைகளை இல்ல கல்விய கொடுத்தாங்க. நாங்க கலைகளில் கல்வியின் பேர் வச்சுக்கிறோம், கல்வியை தான் கொடுத்தான். சின்ன வயதிலே குர்ஆன் முழுக்க பாடம், ஹாஃபிலத்துல் குர்ஆன், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை மரணம் செஞ்சா, முஹத்தீஸா. வாபஸ்க்கு வார ஃபத்வாக்களை எழுதுறதுல இவன் உதவி செய்வான். நிறைய ஃபத்வாவும் தெரியும், முஃப்தினா. உருவமும் ரொம்ப அழகு, உருவமும் அழகு, தகமையும் அழகு. அப்படி ஒரு பொம்பளைய தேர்றது பெரிய கிராக்கியான விஷயம், தேர்றதே கஷ்டம். இந்த பெண்ணுக்கு வலை போடுறாங்க இங்கிருந்து அரச மாளிகையிலிருந்து, அரச மாளிகையிலிருந்து தான் அந்த பிள்ளைக்கு வலை வீசினான். யாரு? கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான், கிலாபம் செய்யறாரு சிரியாவில ஷாம்ல. அங்கிருந்து லெட்டர் வருகிறது, உங்களோட மகள் பாத்திமாவ ஏண்ட மகன் வலீது பின் அப்துல் மலிக்கு திருமணம் முடிச்சு வைப்போம், மகர் மட்டும் 1000 தீனார் தாங்க.
1000 தீனார் லேசா,
20 தீனார் தங்கம் இருந்தாலே ஜகாத்து கரமை. 20 தீனார்ன்றது 11.5 பவுனுக்கு, 24 கேரட் பவுன்ல 11.5 பவுன் தங்கம் இருந்தா 20 தீனார் 1000 எத்தனை பவுன் பாருங்க, 8000 பவுன். மகர் தொகையே ஒரு வரும் மகர் தொகை, அதே 1000 தீனார்ண்டா அவருக்கு கொடுக்கிற கிப்டுகள் எப்படி, அவ போற வாகனம் அது எவ்வளவு பெருமதியான குதிரையா இருக்கும், அவ வசிக்க போற மாளிகை பிடிக்கும், அவ இருக்க போற மாநாடுகள் பிடிக்கும், மன்னர் மகன் கலீபாட மகன் அவருக்கு எவ்வளவு சொத்துகளும் ஆடம்பரங்களும் சந்தோஷத்தில் வரப்போகுது. இது வாப்பா தெரியாமல் இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு கடிதமே வர தேவையில்லை, அப்படி அங்க பேசிக்கொண்டாரென்றாலே நாங்க ஆள் அனுப்பிடுவோம். அவ்வளவு கல்வியில துனியான முஹப்பத்திங்க. சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதத்தை பார்த்துட்டு யோசிப்போம்னு சொல்லல, இந்த கல்யாணம் வாணம் என்ன நிக்காகுவான் யோசிச்சு போற இல்ல இல்ல அப்படி ஒண்ணும் இல்லை, இது நடக்காது எனக்கு விரும்பம் இல்லை. இப்படி சென்றதனால அரசன் கோபம் அடைஞ்சி சில சில தாக்குதல்களையும் கொடுத்தார், நெருக்கடிகளையும் கொடுத்தார். சயீத் இப்னு முஸய்யப் மஸ்ஜிது நபவியுடைய ஒரு முஹத்தி, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்கள்ட்ட ஹதீஸ் ஓதுவாங்க. சயீத் இப்னு முஸய்யப் மகளை யார கொடுக்க போறவர், அரசன் மகனையே தட்டினா அதை பார்க்க வசதிதான் நாங்க பார்க்கிறேன். ஜனாதிபதியின் மகனுக்கே கொடுக்கலன்னா நாங்க பாக்குற அமெரிக்கா ஜனாதிபதி மகன் கொடுக்க நாங்க துள்ளத்தாலே பாக்குற துணியா. சயீத் இப்னு முஸய்யப் பாக்குறாங்க வகுப்பில பக்குவமாக நிக்கிற ஒரு மாணவன் 4-5 நாளா வகுப்பில் இல்ல, 10 நாளை கூட வந்திக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க வகுப்பில் முடிஞ்ச பிறகு எங்க மகன் நீங்க பேசுறீங்க, சொன்னாரு மனைவி சுகமில்லைன்னு கேள்வி செய்தி வந்துச்சு, போய் பார்த்தா வஃபாத் ஆயிட்டான், ஜனாசா அடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துச்சு 2-3 நாள், அதனால பாடத்து வர கிடக்குல்ல. சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க எங்களும் சொல்லிதான் வந்திப்போமே. அவர் சொன்னாரு நீங்க அங்க வரப்போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள பாடம் எல்லாம் முன்பின்னா, அதனால உங்களுக்கு அறிவிக்கலனா. சரி, சயீத் இப்னு முஸய்யப் கேட்டாங்க அடுத்த கல்யாணம் முடிக்கலையா நீங்க மறுமணம், சொன்னார் எனக்கு இவன் தான் பொண்ணு தருவான், கையில இருக்கிறதே 3 திருகம், 3 வெள்ளி காசு திருகம், யாரு திருமணம் முடிஞ்சது அதுவும் மறுமணம் 2வது கல்யாணம். சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க நீங்க விரும்பினா இவரத்திலே என் மகள் நிக்காகம் முடிச்சு வைக்கிறேன். இன்னும் பர்ஜாயின் அந்த மாணவர் சொல்லாரு என்னாலேயே என்ன நம்ப முடியல, சயீத் இப்னு முஸய்யப் மகளை எடுக்க எல்லாரும் போட்டி போட்டாங்க, எனக்கு என்றாரு எனக்காண்டு எனக்கே சந்தேகம், அங்கே நிக்காக முடியும். வலியமாவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், வீட்டுக்கு போன அன்றைக்கு நான் நோம்பு இஷ்டார் நேரம், அடுத்த வீட்டில் இருந்தா ரொட்டி அனுப்பியிருந்தாங்க, நான் மகரிபு நேரம் துஆவில் இருந்தேன், மகரிபின் தொழுதல் சாப்பிட தயாராக இருக்கிறேன், கதவை யாரோ தட்டுறாங்க, போய் கேட்ட யாரு கதவை தட்டுறீங்க, சயீதுன்றாங்க. மாமாவை மட்டும் விட்டுட்டு மத்தெல்லா சயீத் அவர் வந்தாரா இவர் வந்தாரா யோசிச்ச யாரும் படல, எந்த சயீத் என்று திருப்பி கேட்டேன், சயீத் இப்னு முஸய்யப் என்று பதில் வந்துச்சு. உடனே கதவை திறந்து நான் நினைச்சேன் இவர் பகல் செஞ்ச நிக்காக ரத்து செய்ய வந்திருப்பார், அவசரப்பட்டு முடிஞ்சு தந்துட்டேன், வீட்டுல பெண்கள் எல்லாம் குழம்பிட்டாங்க என்று சொல்லத்தான் வந்திருப்பாரு என்று திறந்தா நான் சொல்லணும் சார் நீங்க தூது ஒண்ணு அனுப்பியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்க வந்திருக்கீங்க இல்ல, இன்று காலையில உங்களோட நிக்காக நடந்துச்சு, ஏந்த மகள் உங்களுக்கு மனைவி, ஒரு இரவு கூட மனைவி இல்லாம நீங்க இருக்கப்படாது, மகளை கூட்டிக்கொண்டு வந்திருக்கீங்க. பின்னால ஒரு நாள் ஒரு மனிதர் கேட்கிறார் நீங்க ஏன்
ராஜன மகனுக்கு உங்களோட மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கல. ஏன் அப்படி ஒரு முடிவு வந்த? எங்க எல்லாருடைய பார்வையில நீங்க எடுத்த முடிவு பிழையா தெரியுது. என்ன காரணம் சொன்னாங்க சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு வாப்பா உம்மாவும் புள்ளகளோட விஷயத்துல மனதில வச்சிருக்க வேண்டிய அமானிதத்தை உணர்த்தினாங்க சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி. சொன்னாங்க, எனக்கு ஜனாதிபதி மாளிகையில இருந்து ஏந்த மகளுக்கு கல்யாணம் என்று வந்தோடனே நான் யோசிச்சு என்ன தெரியுமா, ஏந்த மகளுக்கு நான் படிச்சு கொடுத்திருக்கிறேன், தேவைகளை அல்லாஹிட்ட கேளு, தஹஜ்ஜுதுல கேளு, சுஜூதுல இருந்து கேளு என்று படிச்சு கொடுத்திருக்கு. தேவைய கேட்க வேண்டிய இடம் அல்லாஹோட இடம், கேட்க வேண்டிய நேரம் தஹஜ்ஜுத், கேட்க வேண்டிய இடம் சுஜூத் என்று காட்டி கொடுத்துக்கிறேன். நிகாஹம் முடிஞ்ச பிறகு ஏந்த மகளை மாளிகைக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க. அங்குள்ள ஆடம்பரமான விருப்புகள்ல அவள் தூங்கி சுகமான தூக்கம் பெய்து முதல் நாளே தஹஜ்ஜுத் அடிபட்டு பெய்துட்டா என்னத்தை யோசிச்சோன்னு ஏந்த உடல் எல்லாம் சிலர்த்தது. உடனே முடிவெடுத்தன் மகளை கொடுக்கிறது இல்லை. ஒரு வாப்பவ மகளோட மகளை அல்லாஹோட தொடர்பு படுத்துற முறை. ஆக சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த தீனோட ஒரு இந்த தீனை வச்சு கணவனையும் முடிவு செஞ்சு மனைவியை முடிவு செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதற்கு பிறகு அந்த கணவன் தன்னுடைய மனைவி அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யறத ஒரு நாளும் சரி காண மாட்டார். கணவன் என்றது யார்? மனைவிய துனியாவுடைய கஷ்டங்கள் இருந்தும் பாதுகாக்கணும், நரகத்தில் இருந்தும் மனைவியை பாதுகாக்கிறவர் தான் கணவன். மனைவி யார்? தன்னுடைய கணவனின் உலகத்துடைய கஷ்டங்களில அவளுக்கு அவருக்கு உதவியாக இருப்பது போல தன்னுடைய கணவர் நாளை கியாமத்தில் ஏந்த கண்ணுக்கு முன்னால் சங்கிலிகளால கட்டப்பட்டு நரகத்துக்கு இழுத்துக் கொண்டு போற காட்சியை நான் பார்க்கப்படாது என்று விரும்பி அவனுக்கு சுவர்க்க விஷயங்களில தீனுடைய விஷயங்கள் உதவியாக இருப்பவர் தான் ஒரு மனைவி. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹ் நடக்கும், தன்னோட பொறுப்புதாரி சொல்லிடுவாங்க, நான் இவ்வளவு நாளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த அழகாக உயிராக வளர்த்த இந்த மகளை உங்களுக்கு இத்தின மகருக்கு தந்துட்டேன் என்று கொடுத்துருவார், இவரும் நான் பொறுப்பாக எடுக்கிறேன் என்று கபூல் செஞ்சிருவார், எல்லாரும் பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று கியாமத்து வரைக்கும் தேவையான பரக்கத்துடைய அந்த துவாவை செய்வாங்க. மகர் பருளான அமல் தான் மகர். அந்த மகரையும் பரிமாறுவாங்க, அதோட முடிஞ்சிடும். முடியறதில்ல, எல்லாரும் கலைவாங்க. அதுக்கு பிறகுதான் மாப்பிள்ள பொறுப்புதாரியாக போற. இவரோட பொறுப்பு இருக்குது உலகத்தில மாஷா அல்லாஹ் குறை இல்லாம எப்படி சொல்லி கவனிச்சிருவாங்க, மனைவி நரகம் போகாம பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லா நிக்காகளையும் திருமணங்களையும் அமைச்சிருக்கிறார். இங்க நாங்க இந்த கணவருக்கு மனவாளருக்கு எல்லாரும் வாழ்த்து துவா செய்வோம். பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் பரக்க செஞ்சு ரெண்டு பேரையும் நலவாக சேர்த்து வைக்கட்டும் என்று அவங்களுக்கு கட்டாயம் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு துவா செய்யணும். அதுக்கு பிறகுதான் முக்கியமான இடம். இன்னைக்கு நிறைய இடத்துல பயான பவரா நடத்துறான் உலமாக்களை கொண்டு வந்து பயான் அழகா நடக்குது. பயானுக்கு பிறகு செயல்கள் சரியா? பயான் வைக்கிறது நிக்காஹில அல்லாஹ் ரசூலுடைய முறை என்னன்னு படிக்க, அதை படித்ததுக்கு பிறகு பேசி ஊரும் உலகமும் செய்யறது போல உள்ள ஹராமெல்லாம் செஞ்சா ஆண் பெண் கலப்பு வீடியோ போட்டோ என்று எல்லா முசீபத்துகளையும் அங்க செஞ்சா அநியாயமாக உணவை கொண்டு போய் புதைக்கிறது, கடையில போடுற கடல்ல போடுறது, இப்படியான அநியாயங்களை நாங்க செஞ்சா நல்லா விளங்கிக்கோங்க. இந்த கல்ல இதர முசீபத் விளங்கும், நிக்காஹ் செய்த அண்டல்ல விளங்கும், அதுக்கு பிறகு வெடிப்பு விழ ஆரம்பிக்கும். எத்தனையோ குடும்பங்கள்ல கனியான நிகழ்ச்சிகள்ல செய்த அநியாயங்களும் வீண்விரயங்களும் ஹராம்களும் வாழ்க்கையில தலை தூக்கலாத முசீபத்தை உண்டாக்கி அல்லாஹும் எச்சரிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளுக்கு மாறு செய்தவங்க கவனமாக இருங்கன்னு சொல்றான் அல்லாஹ். கல்யஹதரில் லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரி, ரசூலுல்லாஹ் முறைகளுக்கு மாறு செய்தவங்க கவனம். ஒன்றோ துனியாவில் ஒரு ஃபித்னா வரும் அல்லது ஆகிராவில கடினமான அதாப் இருக்குதுன்னு அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையில இந்த திருமண தம்பதிகள வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரக்க செய்வானாக, அவர்களுக்கு நோய் இல்லாத ஆஃபியத்தை கொடுப்பானாக, அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக, சந்தோஷமான வாழ்க்கைய தீனின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளும் மேலான பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன் வா ஆஃபிர தஅவானா.